நாம் இந்த அருமையான ஓய்வு நாளிலே மற்றும் ஒரு அடுத்த பகுதியாக நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட அருமையான பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 31 வசனத்திலே 44 வசனம் உடைய நாம் எடுத்திருக்கும்படியாக பகுதி நாம் சிந்திக்க இருக்கிறோம். 31 வசனத்திலிருந்து 44 வசனம் உடைய நீங்க இங்க பாத்தீங்கன்னா அன்றாய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை இங்க பார்க்கலாம் தெல்ல தெளிவாக. அதாவது இங்க ஒரு அருமையான குறிப்புகள் இங்க பார்க்கலாம் தெல்ல தெளிவாக நாம் இங்க பார்க்கலாம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதாவது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அது எந்த விதமான சூழ்நிலையா இருக்கட்டும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு யார் இருக்கிறா? இயேசு ஆண்டவர் இருக்கார். அதை தெளிவ தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இன்னைக்கு நிறைய நேரங்களில நம்மள அறியாமலே ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் அந்த இயேசுவை நாம் பார்த்து இயேசுவை கொண்டு இயேசுக்குள்ளாக வாழ்றது மிக மிக அவசியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் சந்தோஷமா வாழ்கிறார்கள், ஒரு சில நேரங்களில் திடீர்னு வீழ்ந்து விடுகிறார்கள், ஒரு சில நேரங்களில் சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறார்கள், ஒரு சில நேரங்களில் சோர்ந்து விடுகிறார்கள். காரணம் ஐயோ அந்த இயேசுவை ஒவ்வொரு சூழ்நிலும் அந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நிறுத்தி வைத்து அந்த சூழ்நிலை அந்த முக்கியமா அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து அவரை நாம் அந்த சூழ்நிலையை வைத்து நாம் அப்படியாக கடந்து போகும்பொழுது அங்க வெற்றியுள்ள வாழ்க்கையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை, சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் அனுபவிக்கிறோமா? திடீர்னு ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில நாம் அனுபவிக்கிறோம், திடீர்னு ஒரு திடீர்னு சோர்ந்து போய் கிடக்கிறோம்? இல்லைங்க. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அதனால நாம போனதரை பார்த்தோம். கத்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். போனதை நம்ம பார்த்தோம். சகலத்தையும் ஆளுகை செய்கிறார்னு சொல்லி அந்த செய்தியில் தான் நம்ம கற்றுக்கொண்டோம். சகலத்தையும் ஆளுகை செய்கிற கடவுள். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலும் ஒவ்வொரு மனித வழியிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய ஆளுகையை தங்கியிருக்கிறது. அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார், அவருடைய கரம் இருக்கிறதுன்னு சொல்லி நாம் அறிந்திருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல நாம் எந்த விதத்திலும் சோர்வுக்கோ வீழ்ச்சிக்கோ நிச்சயமாக நம்ம சற்று நம்ம புறம்பாய் போறதுக்கு அவசியமே படாது. இங்க நம்ம பார்க்க போறோம் அருமையான சத்தியத்தை இங்க கற்றுக்கொள்ள போறோம். இந்த பகுதியின் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள சந்தோஷமான வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை நாம் வைத்து அவரை யார் என்று அறிந்து அவருக்குள்ளாக வாழ்றதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். திடீர்னு ஒரு நேரத்துல சந்தோஷமா இருக்கிறது, திடீர்னு ஒரு நேரத்துல வீழ்ந்து போயிறது, தோத்து அப்படியே தூண்டு தோந்து போயிறது இல்லைங்க. ஒவ்வொரு சூழ்நிலும் ஒவ்வொரு பகுதியில் நாம் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சகல காரியத்திலும் சர்வ வல்லமுள்ள தேவன், சகல காரியங்களிலும் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி நம்ம சிந்திக்கிறோம். சகல காரியங்களிலும் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி நம்ம சிந்திக்க போறோம் இந்த தலைப்பில். ஆகவே விதமான பகுதிக்குள்ளாய் நாம் ஜபத்தோடு சிந்திப்போம். தேவன் தாமே நம்மோடு பேசுவேன்னு சொல்லி ஜபத்தோடு சிந்திப்போம். சகல காரியங்களும் அங்க பாருங்களேன், ஒரு அருமையான காரியங்களை 3 முக்கியமான காரியங்களை அங்க பார்க்கலாம். 3 முக்கியமான காரியங்கள் அதாவது அந்த இடத்துல பார்க்கிற ஒவ்வொரு சூழ்நிலும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் சர்வ அதிகாரம் கொண்ட தேவனாய் காணப்படும் நம்ம பார்க்கலாம். 31 வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். பின்பு அவர் கலிலேயா உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வின் நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேனாக இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உமை என்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அவரை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவுகளை தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போயிட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவர் ஒருவர் பேசிக் கொண்டார்கள். அப்ப இங்க பாக்குறோம் அந்த இந்த நிகழ்ச்சியில பார்க்கும் பொழுது அந்த இடத்துல முதல் பகுதியாக அதாவது சகல காரியங்களும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சகல காரியங்களும் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம மறந்துடக்கூடாது. முதல் பகுதி எந்த காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான காரியம், மிக அவசியமான காரியம் இதான், ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில இதை நாம் முக்கியப்படுத்தி நாம் செயல்படாத போறதுனால நம்ம விழுந்து விடுகிறோம், தோத்து போயிடுறோம். எது அன்றாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில அதை முக்கியப்படுத்தி செயல்பட்டார். எதை முக்கியப்படுத்தி செயல்பட்டார்? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை சகல வல்லமையோடு அதிகாரத்தோடு போதித்தார். அதனால 31-32 வசனம் படிக்கிறோம், பின்பு அவர் கலிலேயா உள்ள கப்பர்நகம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம், அந்த இடத்துல பாத்தீங்களா, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால், for his word was with power, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை கொடுத்து, அவருடைய போதகத்தை கொடுத்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அதாவது இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், அந்த இடத்துல தேவனுடைய வசனத்தை அவர் சகல வல்லமையோடு அதிகாரத்தோடு அவர் போதித்தார். நம்ம இங்க பார்க்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த முக்கியமான கற்றுக்கொள்ள முடியாத காரியம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்தோடு வல்லமையோடு போதிக்கிறத முக்கியமா முக்கியப்படுத்தி சொல்றத மறுபடியும் அந்த 4:43 படிக்கலாம். 43-44 அதே 4:43-44 அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலியா நாட்டுல ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். அப்ப இந்த இடத்துல தெள்ள தெளிவாக பார்க்கிறோம், தம்முடைய பணி முக்கியமாக எதை வலியுறுத்தி பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி அதிகாரத்தோடு வல்லமையோடு அந்த இடத்துல போதிக்கிறதே நாம் பார்க்கலாம். ஆக அந்த இயேசுவாண்டவர் தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக முக்கியத்துவம் கொடுத்து அவர் போதிக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இங்க பாக்குறோம், அதாவது தேவனுடைய வார்த்தையை முக்கியமாக மையப்படுத்தி போதிக்கிற ஒரு நபராய், போதகராய் இங்க செயல்படுகிறார். வேற எந்த விதத்திலும் அவர் எந்த விதத்திலும் இடம் கொடுக்கவே இல்லை. மேலும் 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 வலியுறுத்தி பேசுகிற தேவனுடைய வார்த்தையை தான் முக்கியப்படுத்தி போதிக்கிறார். அந்த இடத்துல அவர் அதான் எம்பசைஸ் பண்ணி, பிரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட், பிரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா இன்னைக்கு அந்த நாட்கள் சீர்திருத்த நாட்கள் ஏற்படுறது கள்ள உபதேசம் மாத்திரமல்ல, அந்த ரோமன் கத்தோலிக்க மதம் ஆக்கிரமித்திருந்தால அந்த இடத்துல எதுவும் இல்ல, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படாதில்லை. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படாதனால அவர்கள் முழுமையாக தேவனற்ற, ஒரு தேவனுடைய வார்த்தையற்ற, தேவனுக்கு தூரமாய் விலகி போன மக்களா இருந்தாங்க. அதனாலதான் சீர்திருத்த நாட்களில் அநேக சீர்திருத்தவாதிகள் எழும்பி தேவனுடைய வார்த்தையை முன்னிறுத்தினார்கள், தேவனுடைய வார்த்தையை போதித்தார்கள், தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தினார்கள், தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பிரசங்கித்தார்கள். அந்த நாட்கள் தேவனுடைய வார்த்தையை மையமா இல்ல, அந்த நாட்கள் யாரு மையமா இருந்தா, மனுஷன்தான் மையமா இருந்தான், போப்பாண்டர் தான் மையமா இருந்தார். வார்த்தை மையமாய் போதிக்கப்படவில்லை, தேவனுடைய சத்திய மயமாய் போதிக்கப்படவில்லை, தேவனுடைய சத்தியத்துக்கு அதிகாரத்தை கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய சத்தியம் முற்றிலுமாக ஒதுக்கி வைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு கரங்களில் தேவனுடைய வார்த்தை, அநேக பிள்ளைகளுடைய கரங்களில் தேவனுடைய வார்த்தை கொடுக்காதபடி, சத்தியம் போதிக்காதபடி வெறுமையான ஒரு 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 மந்திரமாக சொல்லி கொண்டு மக்களை முழுமையாக அறியாமையில மூடத்தனத்துல மூழ்கி போய், இருளில் மூழ்கி போன ஒரு காரியத்தை தான் அவங்க பார்க்கிறோம். ஜான் கால்வின் அதுதான் வலியுறுத்தி பேசுறார், தேவனுடைய வார்த்தையை மையமா வைத்து போதித்தார். அந்த நாட்கள் அநேக சீர்திருத்தவாதிகள் எழும்பினார்கள் என்றால் இதுதான் முக்கியமாக. ஏன்னா அந்த நாட்கள்ல சத்தியம் முழுமையாக மூடி மறைக்கப்பட்டாச்சு, வேதம் வெளியில கொண்டு வரல, மனுஷனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள், மனுஷ அதிகாரத்துக்கு முதலிடம் கொடுத்தார்கள். அதனாலதான் அநேகர் சத்தியத்தை முழுமையாய் விலகி அடைய முற்றிலுமாக அந்த இடத்துல சபை முழுமையாக கட்டப்பட முடியாதபடி, ஐயோ சத்தியம் வெளியில போதிக்காதபடி முழுமையாக மூழ்கி போன காரியங்களை எங்க நாக்கில பாக்குறோம். அதனாலதான் சீர்திருத்தவாதிகள் எழுமி, ஜான் கல்வின், ஜான் நாக்ஸ், ஜானதான் எட்வர்ஸ், ஜார்ஜ் விட்ஃபீல்டு, இன்னும் அநேக சீர்திருத்தவாதிகள் எழுப்பினார்கள் அந்த நாட்கள்ல. ஜான் ஹஸ் இப்படியான வேதத்தை முதலாவது வைத்தார்கள், வேதத்தை, வேத தேவனுடைய வார்த்தையை முதலாவது வைத்தார்கள். அப்ப சத்தியம் முதலாவது போதிக்கப்படுறது இங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதுதான் முதலாவது சொல்றார். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தையை மையமாய் வைத்து நாம் போதிக்க வேண்டியவர்களாய் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட நம்முடைய ஊழியத்துல அவர் போதகர்த்தை, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால், அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து, அது மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக முழுமையாக கீழ்ப்படிந்து செயல்படும்படியாக, அதாவது நீட் ஃபார் ஒபீடியன்ஸ், அந்த வார்த்தையை அவர் மையமாய் வைத்தது மாத்திரமல்ல, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போது கொடுத்தது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த இடத்துல வசனம் சொல்லப்படுது, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு முழுமூச்சையோடு. அதனாலதான் 31 அங்க படிக்க 43 அவரோ அவர்களை நோக்கி, அதாவது அந்த இடத்துல சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். இதற்காகவே அனுப்பப்பட்டேன், இதற்காக தான் ஒரு ஊழியம் என்று சொன்ன போனால், ஊழியம் என்று சொன்ன போனால் ஆண்டுடைய வார்த்தையை அவன் போதிக்க வேண்டும், அவனுடைய வார்த்தையை மயமா வைத்து போதிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். இன்னைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையில ஐயோ பல்வேறு காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுகிறவர்களாக. அந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டுடைய வார்த்தையை ராஜ்யத்தை முன்னாடி வைத்து பிரசங்கிற தேவனுடைய மனிதர்களை காணோம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் எழும்பட, இன்னைக்கு அநேகர் எதையோ முன்னாடி வைத்து போதிக்கிறார்கள், எதையோ வைத்து தேவனுடைய அந்த இடத்துல தான் பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்தி போதிக்கிறார், மாத்திரமில்ல அதுக்கு ஒப்பு கொடுக்கிறார், அதுக்கு முழுமையாக கீழ்படுகிறார். அதுதான் அந்த இடத்துல பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய வராஜ்யத்தை கொடுத்தே பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். மற்றும் ஒரு இடத்துல சொல்றாரு, மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் படிக்கிறோம். மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் 17-18 வசனம், மத்தேயு 5:17-18 வசனம், நியாய பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும், அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாயின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாவே உங்களுக்கு. அதாவது அவருடைய வார்த்தையை மையமா வைத்து போதித்தார், வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்தார், சத்தியத்தை முதலாவது வைத்தார், சத்தியம் அங்கு நிலைநாட்டப்படுகிறது. அதே சமயத்தில் சத்தியத்துக்கு கூழ்படிந்தார். அதாங்க பார்க்கிறோம், சத்தியத்துக்கு முழுமையாக அதுக்கு முழு கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம் சொல்லி வலியுறுத்தி பேசுகிறத நம்ம பார்க்கலாம். மாத்திரமல்ல அந்த இடத்துல முக்கியமாக அதுக்கு முழுமையாக தன்னையை ஒப்பு கொடுத்தார். இயேசு ஆண்டவர் முழுமையாக தேவனுடைய அதிகாரத்துக்கு, முழுமையாக தேவனுடைய வார்த்தைக்கு, வார்த்தையின் அதிகாரத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் பாக்குறோம் அவர் அதுல முதன்மையாக, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லும்படியது அங்க பாக்குறோம். அவருடைய அவர் அந்த இடத்துல பார்க்கலாம், அந்த அதான் முதல் முக்கியமான ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டார். என்ன நோக்கம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்ற காரியத்தை அங்க பார்க்கும் பொழுது அவருடைய மெயின் எய்ம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் அந்த இடத்துல பிரசங்கிக்கப்பட வேண்டும். வேற எந்த மினிஸ்ட்ரியும், அந்த இடத்துல அவர் முன்னாடி வைக்கல. சொல்லப்போனா அவர் நினைச்சிருந்தா ஒரு அற்புத ஊழியத்தை செஞ்சிருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா அவர் செஞ்ச அற்புதங்களுக்கு ஒரு அற்புத ஊழியத்தை செஞ்சிருக்கலாம், மிராக்கிள் மினிஸ்ட்ரியை, ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கலாம், சுகமளிக்கும் கூட்டம், சுகமளிக்கும் ஊழியம் சொல்லி கொண்டு ஆரம்பிச்சிருக்கலாம். செஞ்சாரா? செய்யவே இல்லை. இன்னைக்கு அநேக போதகர்கள் எதற்காக அழைக்கப்பட்டவர்களோ அதையும் மறந்துட்டு இன்னைக்கு நிறைய பேர் புரோகிராம் நடத்த போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த புரோகிராம், அந்த விழா நடத்தலாம், இந்த விழா நடப்பாங்க. நிறைய பேர் இந்த மூலிகர்லாம் அப்படிதான், விளையாட்டு போட்டி நடத்தலாம், அந்த போட்டி நடத்தலாம், இந்த போட்டி நடத்தலாம், இந்த போட்டி நிறைய ஆர்கனைசிங் ப்ரோக்ராம் நடத்தலாம், ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றதுக்கே முழு மூச்சா செயல்படுறாங்க. இன்னைக்கு ஊழியர்கள் எதுக்காக அழைக்கப்பட்டாங்கன்னு அதை மறந்தாங்க. அவங்களுக்கு வேலையா அதுதான், ப்ரோக்ராம் நடத்தலாம், இந்த விழாவை நடத்தலாம், அந்த விழா நடத்தலாம், அந்த கூட்டத்தை நடத்தலாம், இந்த கூட்டத்தில் கடைசியில அவங்களுடைய வந்த நோக்கம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியாக அந்த நோக்கத்தை மறந்து விட்டவர்களாக அங்க அதான் பாக்குறாங்க. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏனென்றால் வேதம் தெளிவா சொல்ற ஊழியர்களினுடைய நோக்கம் அங்க பாருங்களேன், அங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6:4 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6 அங்க அருமையான தேவனுடைய ஊழியர்களுடைய நோக்கம் என்ன, இந்த நோக்கத்தோடு ஊழியர்கள் செல்ற காரியத்தை நாம் இங்க பார்க்க முடியறதில்ல இந்த நாட்கள்ல. அப்போஸ்தலர் 6:4 அப்போஸ்தலர் 6:4 அங்க பாருங்க, நாங்களோ வலியுறுத்தி பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் 6:4 அப்போஸ்தலர் 6:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும், கவனிச்சீங்களா, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவனுடைய வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பட் we will give ourselves continually to prayer and to the ministry of the word. இதுதான் ஒரு ஊழியனுடைய நோக்கமா இருக்கணும். கவனிச்சீங்களா, தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்த தேவன், அவர் சகலத்துக்கும் சர்வ வல்லம் உள்ள, சர்வத்துக்கும் சர்வ வல்லம் உள்ள தேவனா இருக்கிறார். அப்ப முதலாவது காரியம் தேவனுடைய வார்த்தையிலே அவர் அதிகாரம் கொண்டவராய், வல்லமையை கொண்டவராய் இருக்கிறான்னு சொல்லி இந்த நாளில் இந்த அருமையான பகுதியில முதல் பகுதியை நாம் கற்றுக்கொண்டோம். முதல் பகுதி என்னங்க, தேவனுடைய வார்த்தையிலே அவர் வல்லமையை காண்பிக்கிறார். ஆக இன்னைக்கு நீனும் நானும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் நம்ப வேண்டும், அவருடைய வார்த்தையை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தை அதுதான் அந்த இடத்துல வசனம் அழகா சொல்லுது, 2 தீமோத்தேயு 3 எதுக்காக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 ஒரு அருமையான வசனத்தை படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 எதுக்காக, இன்னைக்கு நீனும் நானும் கர்த்தர் இந்த பைபிள் இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை இந்த வசனத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார் என்றால் எதற்காக? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான நோக்கத்தை நாம் மனதில் பதிவு வைத்து அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் முழுமையாக அர்ப்பணித்து அந்த இடத்துல நாம் அவருடைய அதிகாரத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வர வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. அந்த இடத்துல படிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3:16-17, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. All scripture is given by inspiration of God. தேவனுடைய மனுஷன் கவனிச்சீங்களா? தேவனுடைய மனுஷன் தேறினாகவும் எந்த நற்கரியும் செய்ய தகுதி உள்ளனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொண்டதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஓ, தேவனுடைய வார்த்தையின் உன்னதமான நோக்கத்தை கவனிச்சீங்களா? எதுக்காக ஆண்டர் உனக்கு எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? ஏதோ ஒரு சாம்பிராணி போட்டு பூசை போறதுக்கா, இல்ல ஏதோ மந்திரம் முழங்கறதுக்கடா, ஏதோ வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிக்கிறதுக்கா? இல்லைங்க, நீனும் நானும் படிக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் படிக்கணும். அனுதினமும் ஆண்டருடைய வார்த்தையை படித்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னு அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆண்டர் சொல்றார். அந்த இடத்துல இயேசு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோடு போதிக்கிறார், சர்வ அதிகாரத்தோடு போதிக்கிறார். அந்த இடத்துல பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி பேசுகிறார். தேவனுடைய வார்த்தை முக்கிய அவசியம். இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தையை விட்டுறாங்க, தேவனுடைய வார்த்தையை விட்டுறாங்க, சத்தியத்தை விட்டுறாங்க, பைபிளை விட்டுறாங்க, உலகத்துக்கு முன்னாடி வச்சுறாங்க, சுயத்துக்கு முன்னாடி வச்சுறாங்க, நன்மையை முன்னாடி வச்சுறாங்க, பொருளை முன்னாடி காமிக்கிறாங்க. கடைசியில யாரை காமிக்க தவறிடுறாங்க? இயேசுவை காமிக்க தவறிடுறாங்க. கடந்த நாள்ல பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வந்த ஜெஃப் பாஸ்டர் பேசினா, நீங்க கேட்டிருப்பீங்க, நான் மட்டும் கொடுத்தேன் நான் ரெக்கார்டிங். எவ்வளவு அருமையா அங்க போதிக்கிறார். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அவசியம், தேவனுடைய சத்தியம் முதலாவது போதிக்கப்படணும், சுவிசேஷ மையமாய் போதிக்கப்படணும். அந்த இடத்துல நன்மையை முன்னாடி வச்சிடக்கூடாது, பொருளை முன்னாடி வச்சிடக்கூடாது, மனுஷன் முன்னாடி வச்சிருக்கூடாது. யாரை மட்டுமே காமிக்கணும்? அந்த தேவனுடைய அந்த இயேசு ஆண்டவரை காமிக்க வேண்டும். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையா, அதுதாங்க இயேசுவானரும் போதிக்கிறார். அதுதாங்க இயேசுவானுடைய பணியை அதுதாங்க நடந்தது. அந்த முதல் பகுதியில அழகாக சொல்றாரு, அந்த இடத்துல காரியங்களை கற்றுக்கொள்றோம். அவர் வார்த்தையை முன்னாடி வச்ச மாத்திரமல்ல, அவருடைய காரியம் முதலாவது முக்கியமாக அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை முதலாவது வச்சது மாத்திரமல்ல, அவர் முக்கியமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்தார். மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய ராஜ்யத்தையே மையமா வைத்து பிரசங்கித்தார். பிரீச்சிங் த வேர்ட் ஆஃப் பிரசங்கித்தார், பிரசங்கம் பிரசங்கித்தார். அந்த இடத்துல பாத்தீங்களா, பிரசங்கித்தார். சும்மா பாட்டு ஊழியம், ஆராதனை ஊழியம், இன்னும் அற்புத ஊழியம், இன்னும் ஆசீர்வாத ஊழியம், இன்னும் என்னென்னமோ ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காணும் அங்க என்ன, எது காணும்? பிரசங்கம் காணும். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதே இல்லை. விண்ணப்பாட்டு ஊழியம், இன்னும் டான்ஸ் ஊழியம், ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு புதுசு புதுசா ஊழியக்காரங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா கன்றாவியா இருக்குது. அவன் கச்சேரி நடத்துறான், அவன் ஆடுறான், பயங்கரமா குதிக்கிறான், பயங்கரமா ஸ்பீக்கர் செட்டு போட்டு லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு என்னென்னமோ போட்டு பயங்கரமா ஒரு நடன கச்சேரி மாதிரி, ஒரு 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 பயங்கரமான ஒரு கேளிக்கை கூத்தாட்டம் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு ஊழியம். அதுக்கும் மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஊழியன் சொல்லி பேர்ல. அதுக்காக ஆண்டர் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டரா இயேசு கிறிஸ்துவோடு வந்த காரியத்தை கவனிச்சிங்களா? ஆண்டரா இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை கவனிச்சிங்களா? அவர் தன்னுடைய அந்த ராஜ்யத்தை அது எவ்வளவு தெல்ல தெளிவா பேசுறாரு பாருங்க, எவ்வளவு அணித்தரமா உரைக்கிறாரு பாருங்க. அந்த இடத்துல இதற்காகவே அனுப்பப்பட்டேன். அந்த இடத்துல அழகா சொல்றாரு, therefore I am sent. I am sent. அந்த இடத்துல தெரியுது, இதற்காகவே அனுப்பப்பட்டேன். எதுக்காக? பாட்டு ஊழியம் நடத்துறதுக்கா, இல்ல அற்புத ஊழியம் நடத்துறதுக்கா? அவர் ரச்சிந்தா அற்புத ஊழியமே பண்ணி நடத்திருக்கலாமா இல்லையா? ஒரு கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கலாமா இல்லையா? அதை பண்ணவே இல்லையே. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அதுதான் அங்க பாக்குறோம். I must preach the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக மந்தைகளை சேர்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நான் பிரசாரப்படுத்த வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்து பிரசங்கிக்க வேண்டும். தேவன் யார்? தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவர் வந்த நோக்கம் என்ன? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இதை நம்ம நோக்கத்தோடு செயல்படுகிறோமா? இன்னைக்கு ஊழியருடைய நோக்கம் ஐயோ தாறுமாறா போயிடுச்சு, தவறி போய்விட்டார்கள். எந்த நோக்கத்தை மறந்துவிட்டு எதையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்க, ஊழியம்னா அப்படி இல்லைங்க. தேவனுடைய ஊழியம்னா சும்மாவா? ஐயோ, இன்னைக்கு நம்முடைய சத்தியம் எவ்வளவு அழகா சொல்லுகிறது. அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அழகா பாக்குறோம். ஆகவே சர்வ வல்லமுள்ள சகல காரியங்களும் அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லும்போது முதலாவது காரியம் அவர் வார்த்தையிலே வல்லமை உள்ளவராய். அதனாலதான் அவர் அதிகாரத்தோடு போதித்தார். அவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தை வல்லமை கொண்டதா இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போம், அந்த வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம், அந்த வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிவோம். அதுக்காக தான் வேதம் நம்மை நடத்துகிறது. அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அழகாக சொல்றாரு, அந்த ராஜ்யத்தை குறித்தே அனுப்பப்பட்டேன்னு சொல்லும்பொழுது அவர் அதுக்கு கீழ்ப்படைந்தார், அதுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்தார். ஆக இந்த வேத அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படிவோம், இந்த வேத வல்லமைக்கு நாம் கீழ்ப்படிவோம். இந்த வேதம் என்ன சொல்றது? நம்மை சீர்பொருந்தும் பண்டையாக, இன்னுமாய் நம்ம இன்னுமாய் தேறினாக, சகல நெருக்கடிகளை செய்ய தகுதியுடனாகும்படியாக, ஐயோ அனைத்து காரியங்களும் பிரயோஜனம் உள்ளவையா இருக்கிறன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதை விட வேற என்ன வேணும்? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த அருமையான நோக்கத்தை கொண்டிருக்க இந்த பைபிள், இந்த வேதத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டர் அப்பொழுது நம்மை தேறினாக மாற்றுகிறார், அப்பொழுது அந்த இடத்துல வல்லமையாய் சாட்சியாய் நம்மை எழுப்புகிறார், எழுப்பு பண்ணுகிறார். ஆகவே முதலாவது காரியம் அந்த இடத்துல பார்க்கிற இந்த பகுதியில தேவனுடைய வார்த்தை வல்லமை கொண்டதாக இருக்கிறது. அந்த வல்லமை கீழ்ப்படிவோம், அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்கு முழுமையை அர்ப்பணிப்போம். அதனாலதான் அந்த இடத்துல பார்க்கிறோம், முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை வல்லமையாய் போதித்தார். இரண்டாவது காரியமாக அடுத்ததாக முக்கியமாக அவர் எதுக்கு வல்லமையோடு, இரண்டாவது காரியத்துல வல்லமையோடு செயல்பட்டதை பார்க்கலாம். இரண்டாவது காரியம் அந்த லூக்கா 4 அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் பிசாசை துரத்தினார். எப்படி? வல்லமையோடு துரத்தினார். அவருடைய வல்லமை பிசாசு துரத்தினார், வல்லமையோடு துரத்தினார். அந்த இடத்துல தான் படிக்கிறோம், அங்க அங்க அழகா பாக்குறோம். அந்த இடத்துல நீங்க ஒரு இன்சிடென்ட் நடக்கிறத அங்க பாக்கலாம். அந்த இடத்துல என்ன பாக்குறோம்? ஜெபாலத்துல அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேனாக இயேசுவே, எங்களுக்கு உமக்கும் எங்களை கொண்டு என்ன, எங்களை கெடுக்க வந்தீர், உமை இன்னார் என்று அறிவே, நீ தேவனுடைய பரிசுத்த உரச சத்தமிட்டான். அப்ப அதுக்கு இயேசு, நீ பேசாமல் விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே இழைத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதம் செய்யாமல் விட்டு போய்விட்டது. இப்ப இந்த இடத்துல பாக்குறோம், பிசாசு மேல அவர் வல்லமையை கொண்டவராக இருந்தார். அடுத்தது வார்த்தையிலே வல்லமையை கொண்டவராய், வல்லமையோடு போதித்தார். நல்லா புரிஞ்சுக்கும், வார்த்தையில வல்லமையோடு போதித்தார், சகல அதிகாரத்தோடு போதித்தார். அந்த வார்த்தையின் வல்லமையை நீங்க படிக்கணும், அந்த வார்த்தையின் வல்லமையை புரிந்து கொள்ளணும். சும்மா சாதாரணமா நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அவர் வார்த்தை வல்லமை கொண்டதா இருக்கிறார், அந்த வல்லமையோடு போதிக்கிறார். இரண்டாவது காரணம், பிசாசை வல்லமையோடு, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய வல்லமை பிசாசை மேற்கொண்டார், பிசாசை துரத்தினார்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல முக்கியமாக, அதாவது இந்த சுவிசேஷத்துக்கு அப்பாற்பட்டு, இந்த சுவிசேஷ புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு, இந்த பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா நாளே நாளே இடங்கள் இல்லைன்னா பிசாசு பிடித்த காரியங்களை நான் நாலு நாலு இடங்களை பார்க்கலாம். சுவிசேஷத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில நாளே நாலு இடங்கள்லாம் பிசாசு பிடித்த காரியங்களே நீங்க பார்க்கலாம். எந்த காரியங்களை பார்க்கலாம்? 1 Samuel 16:14 1 Samuel 16:14 நீங்க பாத்தீங்கன்னா, அங்கு சவுல் அசுத்தாவி கொண்டவனாய் அங்கு சொல்லி பார்க்கலாம். 1 Samuel 16:14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவி, அதாவது இந்த சுவிசேஷத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நாளை நாட இடங்களில் தான் இந்த அசுத்த ஆவி, டிமோன் பொசிஷன் அப்படி சொல்றார்கள், பொல்லாத ஆவி ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு இடங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது சவுல்லையா அந்த பொல்லாத ஆவி ஆக்கிரமிச்சிருந்தது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 1 Samuel 22 அங்க படிக்கலாம். 1 Samuel 22 நாம 22 1 Samuel 22:22 அந்த இடத்துல எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார், அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்க தரிசனம் எல்லார் வாயிலும் பொய்யாவியே இருப்பேன் என்றது. அதுக்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். அந்த இடத்துல பொய்யின் ஆவியை கொண்ட, அந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த ஆகாபுடைய தீர்க்க தரிசிகள் மேல பொய்யின் ஆவியை ஆண்டர் வைத்தார். இந்த ரெண்டு இன்சிடென்டா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 16:16 மற்றொரு இன்சிடென்ட் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16 மூணாவது இன்சிடென்ட் அங்க என்ன நடக்குது? 16 இந்த நாலு குறிப்புகள், நாலு நிகழ்வு தான் பிசாசு பிடிச்ச நிகழ்வு பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:16 நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து, குறி சொல்லுதனால் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பார்த்தாள். அங்க ஒரு பெண்ணை எங்க பாக்குறோம். அங்க யாரு? அவன் குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்த பெண், ஒரு பிசாசு பிடிச்ச பெண். இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது 19:13 அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாய் யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்திராய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிற இயேசுவின் மேலே ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள். அந்த இடத்துல பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவாருடைய குமாரர்கள் இந்த பொல்லாத ஏவியை கொண்டவர்களாய் இருந்தார்கள். அப்ப நாளே நாலு இடத்துலதான் பொல்லாதாவி பிடித்திருந்த மனுஷனை இங்க பார்க்கலாம். அப்ப இங்க பாக்குறோம் இவ்விதமாதான் பைபிள்ல ஆங்காங்கே பொல்லாதாவி நாளே நாலு இடங்கள்ல தான் இங்க பாக்குறோம். அதிகமான இடங்கள் நம்ம பார்க்கவே இல்லை. அப்படி இங்க பாக்குறோம். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வராரு. அந்த இடத்துல பாக்குறோம் ஊழியத்துக்கு வந்து சத்தியத்தை போதிக்கிறாரு. சத்தியத்தை போதிக்கும் பொழுது அங்க பிசாசு பயங்கரமா எதிரிட்டு வருகிறத பார்க்கலாம். பிசாசு பயங்கரமா எதிரிட்டு வருகிறத பார்க்கலாம். இந்த மனுஷன் இந்த லூகா புஸ்தகம் நாலாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த பிசாசு பிடித்த மனுஷன் சொல்லப்போனா ஒரு பயங்கரமான ஒரு பாவத்தில் விழுந்து போன மனுஷனா இருந்திருக்கலாம். அதை மூடி மறைத்து பாவத்துல விழுந்து போன ஒரு மனுஷனாய் சொல்லப்போனா அவன் சொல்லப்போனையா அங்க பாருங்களேன் அவன் 33 எங்க இருக்கிறான். ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். எத்தனை காலம் இருந்திருப்பான் தெரியல. ஜப ஆலயத்துல எத்தனையோ வருஷமா இருந்திருப்பான். ஜப ஆலயத்துல சொல்லப்போனா அங்க என்ன சொல்லப்போனா வழக்கமான ஒரு போதனை வழக்கமான ஒரு வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா. வழக்கமாக ஒரு வாய்ப்பாடு மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த நாட்கள் எல்லாம் பிரபிகள் என்று சொல்லுவார்கள் இல்லைங்களா. அந்த நாட்கள்ல போதகர்கள் சொல்லிக்கொண்டு வழக்கமான வாய்ப்பாடு மாதிரி மந்திரமா சொல்லிட்டே போவாங்க. எங்க இருந்திருக்கிறான். ஜபாலயத்துல அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான்னு சொல்லி எந்த இடத்துல ஜபாலயத்துல. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கதான் இருந்திருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அங்கதான் இருக்கிறான். ஆனா இயேசுவானவர் வந்த பிறகு, இயேசுவானவர் வல்லமையாய் போதிக்கிறது பிறகு, இயேசுவானவர் வல்லமையாய் சத்தியத்தை எடுத்து போதிக்கும் பொழுது அந்த இடத்துல அங்க பாக்குறோம் அங்க என்ன நடக்குது. இயேசுவானவர் போதித்தனை போதனையை கேட்கும் பொழுது அங்க பிசாசு அப்பதான் தெரியுது. அங்க அவனே சொல்றான் பாருங்க அவன், ஐயோ நசரேனாய இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர். பேசுற பேச்சு பாத்தீங்களா, எங்களை கெடுக்கவா வந்தீர். அது வரைக்குமா ஜபாலயத்துலதான் இருந்தான். பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் ஜபாலயத்துல இருந்தான் போட்டப்படுகிறது. அப்ப என்ன பாக்குறோம், அங்க அங்க சரியான ஒரு சத்தியம் அங்க இல்லாதபடி அங்க கடந்து போன நாட்கள் அங்க பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காது. சும்மா வழக்கமாக அங்க நிறைய ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க. அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து அப்படியே வச்சிருப்பாங்க, பூசை போடுவாங்க. அப்ப வழக்கமான சட்டங்கள் வழக்கமான நியாயப்பிரமாண காரியங்கள் நடைமுறைகளை கையாண்டு இருக்கலாம். அவ்வளவுதான். அவனும் ஒரு ஜபாலயத்துல பிசாசு பிடிச்ச மனுஷன் அங்க உட்கார்ந்து இருந்திருக்கான், அவ்வளவுதான். ஆனா இயேசுவானவர் வந்த பிறகு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும் பொழுது, வசனத்தை அதிகாரம் உள்ளதாய் போதிக்கும் பொழுது அந்த இடத்துல பிசாசு ஆட்டங்காண்டான். பிசாசு தன்னுடைய வல்லமையை காண்பித்து எதிரிட்டு போராடுறான். அந்த இடத்துல அதான் சொல்றான், ஐயோ நசரேனாய இயேசுவே. இயேசுவை தெரிந்து கொள்றான் பாருங்க, இயேசுவே. அப்ப அங்க பாக்குறோம், எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று ஒருத்தர் சத்தமிட்டான். அப்படி அவ்வளவு பயங்கரமான ஒரு காரியத்தை அங்க பாக்குறோம் பாருங்களேன். அப்ப அந்த இடத்துல இயேசுவானவர் அதற்றார். அவனை பேசாதபடி அவனை அதற்றார், அவனை விட்டு புறப்பட செய்கிறார். அந்த இடத்துல அவன் விட்டு போனான், அந்த மனுஷனை விட்டு போனான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இங்க பாக்குறோம் நம்முடைய வாழ்க்கையில கூட பிசாசு மேல அவர் அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார். பிசாசு மேல அவர் அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார், வல்லமையை கொண்டவராய் இருக்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட, அதாவது இன்னைக்கு அநேக நேரங்கள்ல, அதாவது விசுவாசிகள் மத்தியில கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அதே சமயத்துல பிசாசுனாலே நாம் தாக்கப்படுவோம். அதை நம்ம மறந்துவிடக் கூடாது. பிசாசுனாலே தாக்கப்படுவது கொண்டு பல போராட்டங்களும் பிசாசு. அதனாலதான் வேதம் சொல்லுது, நீங்க பாத்தீங்கன்னா எபேசியர் புஸ்தகம் 6 படிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 6 அங்கதான் படிக்கிறோம். 10 அங்க படிக்கலாம். 10 படிக்கலாம். நீங்கள் பிசாசின் கடைசியாக சகோதரே கஸ்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உலர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வக்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானு மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இவ்விதமான போராட்டங்களோட கடந்து போறது கொண்டு பிசாசு தாக்குவான். நாம சோர்ந்து போயிடவே கூடாது. மாத்திரமல்ல, பிசாசு பொல்லாத சத்தியத்தை எடுத்து பயன்படுத்துகிறவனா இருக்கிறான். ஃபால்ஸ் டாக்டரின் சொல்வார்கள், கள்ள உபதேசம், யாருடைய உபதேசம்? அது பிசாசுடைய உபதேசம். அதன் வழியா சத்தியத்தை பொல்லாத அதாவது பொல்லாத அந்த அந்த அது தவறான உபதேசத்தை கையாளுகிற பிசாசு இன்னைக்கு உண்டு. ஆகவே இந்த நாட்களில் நாம் இதெல்லாம் நாம் விழித்துக் கொண்டு தேவன் மேல நாம் சார்ந்து கொண்டு அவர் அந்த பிசாசை அதட்டி விரட்டி அந்த இடத்துல முழுமையாக அது மேலே மேற்கொள்ளும்படியான வல்லமை உள்ள கடவுளா இருக்கிறான்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்க பாக்குறோம், அதுதான் பாக்குறோம் அந்த இடத்துல. ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன விதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் பிசாசு மேல அவர் வல்லமை கொண்டவராய் இருக்கிறார். நம்மால அல்ல, நம்ம வாசம் பண்ணுகிற தேவனுடைய வல்லமையினாலே அவர் விரட்ட வல்லவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார், அந்த வெற்றி கொள்ள போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த விதத்துல சூழ்ந்து போயிறதோ எந்த விதத்துல வீழ்ந்து போகணும் அவசியமே இல்லை. தேவனுடைய வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுது, ஆகவே உங்களில் இருக்கிறவர்களுக்கு அதாவது உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆனா இன்னைக்கு நம்முடைய எந்த விதமான சூழ்நிலை, இந்த ஒரு சூழ்நிலை தேவனுடைய வசனத்தை கொண்டு அதிகாரத்தோடு போதித்தார். அதிகாரத்தோடு தேவனுடைய வசனத்தை அதிகாரத்தோடு அவர் அத்தாரிட்டி He taught the word with authority. தேவனுடைய அந்த அதிகாரத்தோடு தேவனுடைய வார்த்தையை போதித்தார். அதே சமயத்தில் He cast out the demons with authority. அந்த பிசாசை அதிகாரத்தோடு வல்லமையோடு அவர் விரட்டி அடித்தார், மேற்கொண்டார். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் எவ்விதமான சூழ்நிலை நாம் சந்தித்தாலும் கூட தேவன் சர்வ காரியங்களும் சகல காரியங்களும் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய தேவனை எவ்விதமாக பார்க்கிற, சர்வ வல்லமுள்ள தேவனாகி பார்க்கிறாயா? வசனத்தை எவ்விதமாக எடுத்துக்கொள்ற, அந்த வசனத்துக்கு முழுமையா அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்ற வாழ்க்கை இருக்கிறதா? அந்த வசனம் சர்வ அதிகாரம் கொண்ட வசனமாய் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறபடினாலே தேவன் அந்த வார்த்தையை கொண்டு நம்மை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அதே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முதலீடு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். அதுதான் ஊழியம், அதுதான் அழைக்கப்பட்டார்கள் அப்போஸ்தலர்கள். அங்கு படிக்கிறோம். இரண்டாவது காரியமாக பிசாசை அவர் தேவனுடைய அந்த வல்லமையை கொண்டு விரட்டி அடித்தார், மேற்கொண்டார். அந்த பிசாசு பாருங்க, அந்த போதனை செய்த பிறகாக அந்த இடத்துல பிசாசு பயங்கரமான ஒரு வேலையை செய்யறார். அது வரைக்கும் சுமாதாரம் தான். தேவனுடைய வார்த்தை அங்கு போதிக்கும் பொழுது அங்கு பிசாசு பயங்கரமாக அரடுறான். அங்கு இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுறான். அங்கு இயேசு தெரியுது, யாருன்னு தெரியுது. ஆனா அவனை அதட்டி அவனை விரட்டி அனுப்புகிறதை பார்க்கலாம். அங்க பாக்கணும், அந்த இடத்துல அவர் இடம் கொடுக்கவே இல்ல, பிசாசு இடம் கொடுக்கவே இல்ல, பிசாசை விரட்டி போட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ போராட்டங்கள் பிசாசின் மூலமாக உண்டு. நம்முடைய பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வாசம் செய்தாலும் கூட நமக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் நம்ம சந்திக்கிறது. நிச்சயமா தந்திரமா அவன் நினைக்காதீங்க, அவன் சுறுசுறுப்பமானவன், அவன் தந்திரமானவன். பிசாசை நிச்சயமாங்க, ஏன்னா சபையா நம்ம கட்டுறோம், சபையா இணைந்து கட்டுறோம், சபையா நம்ம ஒருமுறைப்பட்டு அன்பு முன்னாடி வச்சு கட்டுறோம். அப்பதான் பிசாசு தந்திரமா நுழைஞ்சு வெறுப்ப காமிப்பான், கசப்ப காமிப்பான், பிரிவினையை விதைப்பான். அது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதுக்கு நீ செவிசாய்த்தினா பிசாசு கூட்டத்துக்கு போயிட மனுஷன் ஆயிருப்ப. ஜாக்கிரியா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில ஏன்னா பல்வேறு போராட்டங்களை சந்திக்கிறோம். அப்ப அந்த சமயத்துல சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள சத்திய அதனாலதான் அந்த இடத்துல பேசுற ஆறாம் அதிகாரத்துல மார்க்கவசம் என்னும் இடத்துல அந்த அந்த அணிகலங்களை அவர் சொல்றாரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் நம்மள வந்து தாக்குது, அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்க, எடுத்துக் கொள்ளுங்க சொல்லி அங்க பேசுற பாருங்க. தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆவே நம்ம போராட்டம் உண்டு. ஆகவே தேவனுடைய அதுல தேவனுடைய வல்லமை, தேவன் வல்லமை கொண்டவராய் இருக்கிறார். விதமான போராட்டங்களை எதிர்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். நம்ம எதுக்கும் நம்ம ஏன்னா நம்ம விசுவாச வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கிறோம். கள்ள உபதேசங்கள் பிசாசு கையாளுகிறோம். அவிதமான கள்ள உபதேசம் எதிர்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம சந்திக்கணும்னா தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் இரண்டாவது பகுதியாக அந்த பகுதியில பாக்குறோம். அவர் தன்னை அதிகாரத்தை கொண்டு வல்லமை கொண்டு பிசாசை சந்தித்தார், மேற்கொண்டார், விரட்டி அடித்தார். ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எதுக்கும் சோர்ந்து போன அவசியமே இல்ல, வீழ்ந்து போன அவசியமே இல்ல. அப்ப சில சமயங்கள்ல சோர்வு வருதா, சில சமயங்கள்ல சோர்வு வருதா, பல காரியங்களோட பல சூழ்நிலையோட சோர்வு வருதா, சற்று நம்ம நிதானிக்க வேண்டும், சற்று நம்ம பொறுமை காத்துக் கொள்ள வேண்டும், சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தன்னுடைய நம்மை தாழ்த்தி நம்மை தேவனுடைய சமூகத்துல சற்று நம்மை தனிப்படுத்தி நம்மை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். ஓ, இது சாத்தானுடைய வேலை. சாத்தான் தந்திரமா என்னுடைய இருதயத்தில் விதைக்கிறான். தேவையில்லை, அன்புதான் முன்னாடி வைக்கணும், பொறுமையை முன்னாடி வைக்கணும், சத்தியத்தை முன்னாடி வைக்கணும். ஐயோ இயேசு உயர்த்தி பிடிக்கணும், ஐயோ நான் மனுஷனுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, ஐயோ நான் மனுஷனை பார்த்துருக்கிறாரு. அந்த விதமான ஒரு இருதயத்தை நாம பக்குவப்படுத்திக் கொண்டு நம்ம உடனே விழித்து கொண்டு அந்த பிசாசை தேவனுடைய வல்லமையை கொண்டு நாம எதிர்க்க வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும். அதுதான் ஞானமான செயல், அதுதான் முதிர்ச்சியான செயல் உனக்கு எனக்கும். அதை விட்டுட்டு பிசாசு சொல்ற கேள்லாம், பிசாசு சொல்ற வார்த்தையெல்லாம் நீ கேட்டுட்டு அதை நம்ம போட்டுக்கலாம் ஆசை போட்டுட்டு ஆமா ஜாமி போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீனும் பிசாசு கூட்டத்துல 10-11 போயிட வேண்டியதான். உன் விசுவாசம் கெட்டு போச்சு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நசிஞ்சு போச்சு, இயேசுவை துக்கப்படுத்திட்டு போற வேண்டியது. எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? அப்ப என்ன விசுவாசம்? அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், பிசாசின் வல்லமை அவரை எதிர்கொள்றாரு பார்த்தோமா இல்லையா? பிசாசின் வல்லமையா எதிர்கொண்டார், அதிகாரத்தோடு அவர் வெற்றி கொண்டார். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராடுற போராட்டங்கள்ல ஆண்டவர் வெற்றி கொள்ள வல்லவரா இருக்கிறார். அவர் பிசாசை வெற்றி கொள்ள வல்லவரா இருக்கிறதோ வசனத்துலதான் சொல்லுதே. நம்மளால முடியாது, ஐயோ நம்மளால முடியாது, எங்களுடைய வல்லமினாலே. அதனால சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், இஸ் கிரேட்டர். தேவனுடைய வல்லமை பெரிதுங்க, நீ அதை நம்புறியா? தேவனுடைய வல்லமை பெரிது பெரிது பெரிது. அவருடைய வார்த்தை பெரியது, அவருடைய வார்த்தை அதிகாரம் கொண்டது. அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறியா? அந்த வார்த்தையை நீ உனக்குரியதாக்கி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக அந்த அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து கட்டுப்பட்டு நடக்கிறாயா? மூணாவது காரியமாக நம்ம பார்த்து முடிக்க போறோம். அடுத்ததாக, என்ன சூழ்நிலைனாலும் அவர் எவ்வளவு அதிகாரத்தோட வல்லமையோட செயல்படுறாரு பாருங்களேன். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், முதலாவது தேவனுடைய வார்த்தையை அதிகாரத்தோட செயல்பட்டார், இரண்டாவது பிசாசை அதிகாரத்தோடு மேற்கொண்டார், வெற்றி கொண்டார், மூன்றாவதா நம்ம பார்த்து முடிக்க போறோம், மூன்றாவதாக அவர் வியாதியஸ்தர்களை அதிகாரத்தோடு சுகமாக்கினார். வியாதியஸ்தர்களை அதிகாரத்தோடு சுகமாக்கினார். நீ பாருங்களேன் இந்த இடத்துல அங்க நாம் படிக்கிறோம், பேதுருடைய மாமி அங்கு எவ்விதமாக செயல் அங்க என்ன சுகவீனமாக காணப்பட்டார்? 38 பின்பு அவர் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி எப்படி இருக்கீங்க? சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தால் அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இதேதான் நீங்க மார்க்கு 1 சற்று கொஞ்சம் ஆழமாக சொல்லப்படவில்லை. மார்க்கு 1:31 அங்க பாருங்களேன், மார்க்கு 1:30-31 அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கடந்தால் தான் வருது. அவளை குறித்து உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அப்படி சொல்லி பாக்குறோம். ஆனா இங்க லூக்கா 4:38 எப்படி சொல்லிருக்குங்க? சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் வித் கிரேட் ஃபீவர் அப்படின்னு சொல்லி படுது வசனத்தை இங்க படிக்கலாம். கடும் ஜுரமாய், ஒரு கொஞ்ச நஞ்சம் இல்ல, அவ்வளவு பயங்கரமான ஜுரம், அவ்வளவு அனல் பறக்கும் சொல்லுவாங்கள அந்த மாதிரி பயங்கரமான ஜுரத்தோடு அந்த சீமோனுடைய மாமி பேதுருடைய மாமி காணப்பட்டார். அப்ப இங்க பாக்குறோம் அந்த இடத்துல, அங்க படிக்கலாம் அந்த இடத்துல அங்க என்ன நடக்குது? அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று, அங்க பாருங்க 39 அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். 39 வசனம் இங்கிலீஷ்ல சொல்லுது, He stood over her and rebuked the fever. கடிந்து கொண்டார். என்ன சொல்லுது? கடிந்து கொண்டார்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அந்த சுகவினத்தின் மேல அதிகாரத்தை கொண்டார், அதிகாரத்தோடு செயல்படுறதுன்னு பார்க்கலாம். அதாவது அந்த இடத்துல பார்க்கிறோம், இது தேவனுடைய அதிகாரம், இயேசுடைய அதிகாரம். எதை கடிந்து கொள்றார்? அந்த வியாதியை, அந்த சுகவினத்தை போகும்படி கட்டளையிட்டார். இங்கிலீஷ்ல பாக்குறோம், ரெபியூக்ட் தி ஃபீவர், கடிந்து கொள்ளும். உடனே இட் லெஃப்ட் ஹர், அவளை விட்டு நீங்கிற்று. இந்த இடத்துல பாக்குறோம், அது அவளை விட்டு நீங்கிற்று சொல்லி பாக்குறோம். அப்ப இதுல இருந்து பாக்குறோம், ஆங்கிலத்துல ரெபியூக்ட், கடிந்து கொண்டார். அதாவது அந்த இடத்துல பாக்குறோம் தேவனுடைய அதிகாரம், அதிகாரத்தை செலுத்துகிறத பாக்கும். வியாதியின் மேல, சுகவினத்தின் மேல அவர் அதிகாரத்தை செலுத்துகிறத நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த இடத்துல பாக்குறோம், முக்கியமாக நீங்க தேவனுடைய வல்லமை இயேசுடைய வல்லமை அதிகாரத்தின் மேல செலுத்துகிறது. அதாவது சுகவீனம், வியாதி மேல சுக, அந்த சுகவீனமா இருக்கிற வியாதி மேல சுகவீனமா இருக்கிற காரியத்தை இங்க பாக்குது. ஆக இங்க பாக்கலாம், முக்கியமாக வியாதி மேல யார் இருக்கா? ஆண்டவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு ஆச்சரியமாக செயல்படுகிறவராய் இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். சும்மா நீ நினைக்கிற ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப இங்க பாக்குறோம் முக்கியமாக, ஆனா இந்த இடத்துல முக்கியமா நம்ம கவனமா கேட்கணும். அதாவது இந்த இடத்துல முக்கியமாக இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறார்கள், ஒரு வசனம் யோவான் புஸ்தகம் 14 யோவான் புஸ்தகம் 14 யோவான் புஸ்தகம் 14 12 வசனம் யோவான் புஸ்தகம் 14 வசனம் ஒரு வசனம் சொல்லுது, மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்ற காரியத்தை பிடிச்சுக்கிட்டு பயங்கரமாக அற்புதத்தை செய்யறது என்ன, அடையாம உயிரோட எழுப்புறது என்ன, இப்படி நிறைய இன்னைக்கு மக்கள் எழுப்பிட்டாங்க. அற்புத ஊழியம் ஆசீர்வாத ஊழியம் சொல்லிக்கிட்டு அற்புதத்தை கையில் எடுத்துக்கிட்டு செய்யறாங்க. இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். அப்படி பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்படி பார்த்தோம்னா பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரே. பவுல் அப்போஸ்தலன் யாரு? பவுல் அப்போஸ்தலன் யாரு? அவ்வளோ வல்லமையான ஊழியக்காரன், அவரோ ஒரு அப்போஸ்தலராக இருந்தார், தேவனை இயேசுவை முகமுகமா பார்த்தவர். அடே அப்பா, வல்லமையாய் அவர் செயல்பட்டார் அந்த இடத்துல. அங்கு தேவனுடைய, அதாவது தேவனுடைய அந்த எவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன், பெரிய ஊழியக்காரன், வியாதியத்தில் அவரும் சுகம். சில நேரங்களில் அந்த இடத்துல பார்க்கணும், அந்த இடத்துல கைகுட்டைகளை எடுத்து சுகமாக்கப்பட்டார்கள் சொல்லி படிக்கணும். அப்ப பல பல வல்லமையான ஊழியக்காரனா இருந்தார். அப்ப இப்படி இருக்கும் பொழுது, ஒரு அப்போஸ்தலனா இருக்கும் பொழுது, அப்போஸ்தலன் வரத்தை பெற்றிருக்கும் பொழுது சுகத்தை கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் விசுவாசம் குறைவா போயிட்டா? என்ன சொல்லியிருக்க மாட்டாரு? அந்த இடத்துல படிக்கிறோம் பாருங்க, ஒரு அருமையான வசனம் தீமோத்தேயு புத்தகத்துல 1 Timothy 5 ஏன் இப்படி சொல்றாரு? 1 Timothy 5 23 வசனம், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும், கவனிச்சீங்களா? 1 Timothy 5:23 வசனம், இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும், கவனிச்சீங்களா? உன் அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசம் கூட்டிக்கொள். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு சுகவினம் உன்னை தாக்குது திமுத்தேவ. அப்ப அந்த இடத்துல சொல்றாரு, கொஞ்சம் திராட்சரசத்தை கூட்டிக்கொள், மருந்தா உபயோகப்படுத்திக்குங்கிற. அப்ப அப்படி நினைச்சிருந்தா சொல்லி அப்படி இருந்திருப்பார் என்றால் இப்படி சொல்லியிருக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்புறம் இன்னொரு இடத்துல பாருங்களேன், இன்னும் அருமையான ஒரு இடத்துல 2 Timothy 2 ஏன் இப்படி சொல்லணும்? 2 Timothy 4:20 ஏன் இப்படி சொல்லணும்? 2 Timothy 4:20 ஏன் இப்படி சொல்லணும்? ஏங்க இவ்வளவு பெரிய ஊழியக்காரு, எவ்வளவு சுகத்தை கொடுத்துருக்கலாமே, ஏங்க இப்படி சொல்லணும்? 2 Timothy 4:20 எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். தீமோத்தே சொல்றாரு, எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான், திரோப்பு மிகவே மிலோத்துவிலே வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். ஐயோ, அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் விசுவாசம் இல்லாம போயிடுச்சா? விசுவாசம் குறைவிட்டாரா? அப்படி இல்லை, அது கடவுள் கரத்துல இருக்குது, தேவனுடைய கரத்துல இருக்கு. அவர் தான் சுகம் அளிக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் சுகத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார், அவரால் எல்லாம் முடியும். ஆகவே இங்க பாக்குறோம் ஊழியர்கள், இப்ப ஊழியர் எவ்வளவு வல்லமையான ஊழியர் பவுல் அப்போஸ்தலன், இந்த 2 வருஷத்திலே போதுமே. அதனால விசுவாச குறைவினால் ஆயிடுச்சா? இல்ல, ஆண்டவர் சகல காரியங்களும் அவர் பெரிதானவராய், சகல காரியத்திலும் அவர் வெற்றி சிறந்தவராய், அவருடைய கரத்துல இருக்குது. ஒரு சொல்லப்போன இன்னொன்னு என்னன்னா, அதாவது ஒரு 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 அற்புதத்தை, ஒரு அற்புதம், ஒரு நோக்கம், ஒரு அற்புதமான காரியம்னா ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவருடைய அந்த இடத்துல. யாரு அந்த இடத்துல அந்த ஒரு அற்புதம், அதாவது ஒரு தேவனுடைய இயேசுடைய அற்புதம் சொல்லி பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும், அவர் அந்த இடத்துல உயர்த்தப்பட வேண்டும், இயேசு அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும். இவர் தான் வல்லமையுள்ள கடவுள் சொல்லி உயர்த்தப்படும்படியாக, அதிகாரத்தை அவர் கையில மாத்திரமே இருக்குன்னு சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக, அந்த இடத்துல அநேக ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு அற்புத நிகழ்ச்சி அங்க பார்க்கலாம். மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதம் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கும்போது, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இவ்விதமான காரணத்தோடு நம்ம நோக்கத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நீ உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் வேணும், சுகம் வேணும், ஒரு பலத்து காரியம் வேணும்னா, ஒரு சில அருமையான குறிப்புகள் சொல்ல ஆசைப்படுறேன் நான் அங்க பாருங்களேன். அங்க முக்கியமாக முதலாவது காரியமாக உன்னுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பாரு. கடவுளுடைய மகிமை, கடவுளுக்கு மகிமையை செலுத்துறாயா? உன்னுடைய நோக்கம் என்ன? தெய்வன் மகிமைப்படுறாயா? இரண்டாவது, கடவுளுடைய கரத்துல ஒப்பு கொடுத்துறியா? அவருக்கு தெரியும் என்ன செய்யணும், எது பெஸ்ட்ன்னு, எந்த நேரத்துல தெரியும். அப்ப கடவுளுடைய கரத்துல நீ ஒப்பு கொடுத்துறியா? இரண்டாவது. மூணாவது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல உன் அவிசுவாசத்தை காமிக்கவே கூடாது. உன் அவிசுவாசத்தினாலே அவர் ஒரு எல்லைக்குட்பட்டதா போயிடக்கூடாது. விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இடத்துல விசுவாசத்தை முக்கியமா வைக்கிறையா? நாலாவதாக, அந்த காரியத்துல சுகவீனமா இருக்கலாம், ஒரு சோதனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், அவ்விதமான நேரங்களில் ஆண்டவர் ஆவிக்குரிய பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுக்கிறான்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். அதனால உடனே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, ஒரு பெரிய அதிசயத்தை செய்யும் ஆண்டவரே சொல்லி துடியா துடிக்க கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? இயேசுவானவர் இதன் மூலமா மகிமைப்படுறாரா? இது மூலமா என்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறானா? இது மூலமா என்னுடைய வாழ்க்கையில நான் விசுவாசத்துல எழும்புறேனா? சரி, இது மூலமா என்னுடைய வாழ்க்கையில அநேக ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்றேனா? ஒருவேளை என்னுடைய பாவத்திலிருந்து விட்டு ஒழிக்கும்படியாக நான் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கலாம். அதனாலே அந்த ஆண்டவர் அந்த சோதனையை அனுப்பியிருக்கலாம், அந்த பிரச்சனையை அனுப்பியிருக்கலாம், அந்த போராட்டத்தை சந்திருக்கலாம். என்னுடைய பாவத்துல நான் விட்டு மனம் திரும்பும்படியாக ஆண்டவர் எனக்கு அந்த சிச்சையை கொடுத்துருக்கலாம். இல்ல, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அதிக அதிகமாக இயேசுவை முன்னாடி வைக்கும்படியா கூட அந்த சிச்சையை அனுமதிக்கலாம். வெறும் பூமி 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 உலகம் உலகம் சொல்லி நான் போயிருந்திருக்கலாம். அதை விட்டு ஒழிச்சு இயேசுவை முன்னாடி வைத்து அவருடைய காரியங்களில் முன்னை முதன்மைப்படுத்தி அவருக்கு முக்கியப்படுத்தி போக வேண்டிய காரியத்தை ஆண்டவர் கத்துக் கொடுக்கலாம். அதனால கூட விதமான போராட்டங்களை சந்திக்கலாம். இவ்விதமான ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோம். இன்னும் கடவுளுடைய சாயல்ல கத்திற்கு ஒப்பாக இன்னுமா இயேசுவின் குமாரனுடைய சாயலுக்கு, அந்த குமாரனுடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படியா கூட ஆண்டவர் அனுமதிக்கலாம். இத்தனை நோக்கம் இருக்குங்க, சும்மா சாதகமான காரியம்னா இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்னே எனக்கு அற்புதம் நடந்தே ஆகணும், உடனே எனக்கு ஆசீர்வாதம் பொழிஞ்சே ஆகணும், உடனே அந்த ஊழியக்காரன் தலைமையில கை வச்சா அற்புதம் நடந்துடணும். எவ்வளவு முட்டாத்தனம் பாருங்க. கத்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஒரு பாடத்தை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இப்ப வேதத்துல எவ்வளவு அழகா தெல்ல தெளிவா பாக்குறோம். இப்ப விசுவாசமா இருக்கிற பெரிய ஊழியக்காரனா இருக்க பவுல போசனே செஞ்சிருக்கலாமே, அப்ப அவருக்கு விசுவாசம் குறைவாயிடுச்சா? இல்லவே இல்லை. ஆக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இங்க பாக்குறோம், ஆக தேவன் சகல காரியங்கள அவர் வல்லமை பொறிந்தவராய் இருக்கிறார். முதலாவது வார்த்தையின் மேல வல்லமை கொண்டவராய் இருக்கிறார். இரண்டாவது அவர் பிசாசு வல்லமை கொண்டு மேற்கொண்டார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களும் பிசாசை மேற்கொள்ளுகிறவர், அவர் வல்லமை கொண்டவராய் இருக்கிறார். மூன்றாவதாக சுகவினத்தையும் அவர் அதட்டுறார். வியாதியை கடக்கிறார், அந்த வியாதிக்கு மேல அவர் வல்லமை கொண்டவராய் இருக்கிறார். அந்த இடத்துல அவர் எதையும் செயல்பட முடியும். சில நேரங்கள்ல தாமதமாகிறதா, சில நேரங்கள்ல புரியாத புதிதா இருக்கிற அப்ப ஆவிக்குரிய பாடங்களை வைத்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதுல நம்ம அவசரப்பட்டு அவசரப்பட்டு அவசர கதியோடு நம்ம செயல்படணும் அவசியமே இல்லை. ஆனால் அவர் வல்லமை போதுமானதா இருக்குது, அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சுகமினத்திலும் அவர் ஜெயிக்க, அந்த வியாதியை விரட்ட, வியாதியை சுகமாக்க அவர் வல்லமை கொண்டவராய் இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் அவர் ஒரு வல்லமை பார்க்க முடியும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சூழ்நிலும் அவர் சகல காரியங்களும் வல்லமை புரிந்தவராய் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட வல்லமையை புரிந்து கடவுளுக்கு என்ன பண்ணும், முழுமையா ஒப்புக்கொள். அதுதான் நம்ம கடைசியா பார்த்து முடிக்க போறோம். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள கடவுளுக்கு நீ முழுமையா ஒப்புக்கூட. அதுதான் கடைசியா நம்ம பார்த்து முடிக்கிற காரியம். ஏனென்றால் நம்மளாம் யாருங்க, நம்மளாம் யாருங்க? பெரிய பலவான்களா, பெரிய ஜாம்பவான்களா, பெரிய பலசாலிகளா, எல்லாம் கை தேர்ந்தவர்களா, எல்லாம் அறிந்தவர்களா, எல்லாம் பரிபூர்ணமானவர்களா? நம்மளாம் யாரு? இங்க பாக்குறோம் பிசாசு பிடிச்ச மனுஷன் பாக்குறோம், இந்த இடத்துல பாக்குறோம் ஜுரம் பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை பாக்குறோம், இந்த இடத்துல பாக்குறோம் எவ்வளவு இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதாவது வீழ்ச்சி, உலகத்தின் வீழ்ச்சியினால அது பாவம் வந்ததுனால வீழ்ந்து போயிருச்சு, விழுந்து போயிருச்சு, மனுஷன் விழுந்து போயிட்டான். அப்ப அதுல எல்லாம் பிரவேசமாயிருச்சு. அப்ப பிரவேசமானதுனால நம்ம எல்லாம் பலவீனர்கள், அறிவினர்கள், மூடர்கள், ஞானமற்றவர்கள். நம்முடைய அறியாமை, நம்முடைய மூடத்தனத்தை, நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கணும். அதுதான் சால சிறந்தது. இன்னைக்கு நீனும் நானும் அதுதான் முக்கியமா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். அவர் சகல காரியங்களும் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் வல்லமை கொண்டவராக இருக்கிறான் சொல்லி பார்க்கும் பொழுது கடைசியா பார்த்து முடிக்கிறோம். நம்ம அவருக்கு முழுமையா ஒப்பு கொடு. ஏன் நம்முடைய அறிவினத்தை உணர்ந்து, நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து, நம்முடைய முடியாமையை உணர்ந்து, நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதுதான் நம்ம இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ற பாடாதாங்க. இதுல இருந்து கத்துக்கொண்ட பாடாத நம்மளாம் யாரு? நம்மளாம் ஒன்றும் இல்லை. நம்மளாம் பலவீனவர்கள். ஐயோ, நம்மளாம் அற்ப மனுஷர்கள், பாவிகள், பிரதான பாவிகள். ஐயோ, நம்மளாம் முட்டாள் அறிவினர்கள். இன்னைக்கு நீ என்ன நினைக்கிற? எல்லாமே தெரியும். நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? நீ எல்லாம் தெரியும், நான் எப்படிப்பட்டவன் தெரியும். அவனு பெருமையில உட்கார்ந்துட்டு அங்கு ஆகாதே, அங்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதே. அப்ப இங்க பாக்குறோம், எவ்வளவு வல்லமையை கொண்ட கடவுள் அவர், எவ்வளவு வல்லமை உள்ள தேவாதி தேவன். சகல காரியங்களும் அவர் வல்லமை புரிந்தவரா இருக்கிறார். சகல பகுதியிலும் சகுத சூழ்நிலையும் அவர் வல்லமை கொண்டு ஜெயிக்கிறவரா இருக்கிறார் சொல்லி பார்த்தோமா இல்லையா? மூணு பகுதியிலே பார்த்தோம், இன்னும் நேரம் சொல்லி பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து கத்துக்கொள்ற பாடம், ஐயோ நாம எல்லாம் ஒன்றுமே. ஆக நம்ம அவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா இதுல இருந்து பாக்குறோம், பேதுருடைய மாமி கடும் ஜுரமா இருந்தா, பிசாசு பிடிச்ச மனுஷன். இப்படி பல விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது இப்ப இந்த உலகத்துல பாவம் பிரவேசிச்சு போச்சு. நம்ம எல்லாம் என்ன எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம எல்லாம் பலவீனமான மனுஷர். நம்ம எல்லாம் கை தந்தவங்களோ ஜாம்பவங்களோ எல்லாம் தெரிந்தவர்களோ கிடையவே கிடையாது. நீனு நானும் யாரு எல்லாம் தெரியும் சொல்றதுக்கு? சகல வல்லமை கொண்ட, சகல அதிகாரம் கொண்ட அந்த வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டுமா இல்லையா? அப்ப நம்ம உணரணும் நம்ம யாருன்னு. நீ என்னைக்கு நீ யாருன்னு உணர்ந்தியோ அப்ப முடிஞ்சுவோம், உன்னோட வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை ஆரம்பமாச்சு. நீ என்னைக்கு நீ யாருன்னு உணரலையோ இன்னும் தோண்டுதான் போவ, இன்னும் தோண்டுதான் போவ, இன்னும் துவண்டுதான் போவ, இன்னும் வீழ்ந்துதான் போவ. அங்கு தேவனை பார்க்கவே இல்லை. நீ தேவனை யாருன்னு பார்க்கல, நீ உன்னை யாருன்னு உணரல, அதனால நீ வீழ்ந்துதான் தோந்துதான் தோத்துதான் போவ. ஆண்டவருக்குள்ள வெற்றியா வாழவே முடியாது. ஃபர்ஸ்ட் நீ உன்னை யாருன்னு உணரு, ஃபர்ஸ்ட் உன்னை யாரு நீ உணரு. ஒவ்வொருத்தரும் தான், ஏன் நான் உட்பட தான், அவனே இவனையும் சொல்லி ஒவ்வொருத்தரும் தான், ஒவ்வொருத்தரும் தான். ஆக நம்ம யாரும் உணர்ந்து நம்மை தாழ்த்தி நம்முடைய அறியாமை நம்ம மூடத்தனத்தை நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து அடே அப்பா இவ்வளவு வல்லமை புரிஞ்சு கடவுளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கு ஆசீர்வாதம். ரெண்டாவது காரியமாக நல்லா புரிஞ்சுக்கோ, ரெண்டாவது காரியமாக அடுத்ததாக நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு தெரியுமா? முழுமையா ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது காரியமாக அவர் தனிப்பட்ட விதத்துல செயல்படுகிறவராக இருக்கிறார். அவர் தனிப்பட்ட விதத்துல செயல்படுகிறவராக இருக்கிறார். அங்க பாருங்களேன், லூகா புஸ்தகம் 4 அதிகாரத்துல, லூகா புஸ்தகம் 4 அதிகாரத்துல இண்டிவிஜுவலா அவர் அவருடைய அக்கறையை காமிக்கிறார், அவருடைய கரிசனையை காமிக்கிறார். லூகா புஸ்தகம் 4 அதிகாரத்துல அங்கு பார்க்கிறோம் ஒரு அருமையான காரியம். லூகா புஸ்தகம் 4 அதிகாரம் அவர் என்ன செய்யறாரு அந்த இடத்துல பாக்குறோம். அதுக்கு அந்த 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 மனுஷனை குறித்து அவர் பேசுறாரு. அதாவது ஒரு 40வது வசனம், 40வது வசனத்துல படிக்கிறோம். சூரியன் அஸ்தமித்த போது, அங்க பாருங்களா ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. சூரியன் அஸ்தமித்த போது, 40வது வசனம், சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். எல்லாரும் பல பல வியாதி, எத்தனை வியாதியும் தெரியல, எத்தனை மத்தியமான கடுமையான வியாதியும் தெரியல, எல்லா ஜனங்கள் வியாதியஸ்தர் அத்தனை பேரும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கவனிச்சீங்களா? அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் நினைச்சிருந்தா, அவர் நினைச்சுதான் இதோ கட்டளையிட நானே வரக்கும் இந்த வியாதியை நீங்க கடவுள் சொல்ல கத்தி அத்தனை கூட்டமும் இருக்கிற வியாதியும் போக வச்சுக்கலாமா இல்லையா? ஒட்டுமொத்தமா அவர் வேலையே முடிஞ்சு போச்சே, நிம்மதி அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காமே. சிந்திச்சு பாருங்க, வந்திருக்க அத்தனை கூட்டத்தார் மேல கை அப்படியே கையை உயர்த்தி இருக்கிற அத்தனை வியாதியும் நீக்கு வேணும்னு சொல்லி கத்த போட்டு சத்தம் போட்டு பயங்கரமா நீக்க வச்சுக்கலாமா இல்லையா? ஆனா இங்க என்ன நடக்குது? Each and every one. And that's why he gives his own compassion and care. அவர் தன்னுடைய எல்லா விதமான அந்த அக்கறையும் கரசனையும் ஒவ்வொரு மேல வைக்கிறார், ஒவ்வொரு மேல. அப்ப அதுல இருந்து பாக்குறோம் இண்டிவிஜுவலா, நல்லா புரிஞ்சுக்கோ, இண்டிவிஜுவலா அந்த இடத்துல தான் பாக்குறோம். அந்த இடத்துல அவர் அவருடைய பிரதானமான அவர் பெரிதான அக்கறைகள் ஒருவராய் இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது நீ துக்கம் கவலைப்படக்கூடாது. என்ன சொல்லுது? அழகா சொல்லுது 1 பேதுரு 5 அதிகாரத்துல, 1 பேதுரு 5 அதிகாரத்துல நம்ம ஒரு வசனம் படிக்கிறோமே, என்ன அருமையான வசனம். நீ எதுக்கு எந்த விதத்திலும் சோர்ந்து போயிடக்கூடாது. 1 பேதுரு 5 அதிகாரம் ஒன்னு வசனம், 7வது வசனம் உங்க படிக்கிறோம். 1 பேதுரு 5 அதிகாரம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறார். எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்தீங்களா? வாழ்க்கையில இந்த பகுதியில இருந்து நம்ம கத்துக்கொள்ள முடியாத மற்றொரு காரியம் என்னங்க? கற்றுக்கொள்ள முடியாத காரியம், அவர் எவ்வளவு வல்லமை கொண்ட கடவுளா இருக்கிறதுனால நம்ம அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்கணும். நம்ம யாரு? நம்ம எல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ அதை முதலாவது புரிஞ்சுக்கோ. நீ ஒரு அறிவினன், நீ ஒரு முட்டாள், நீ ஒரு பலவீனன், எல்லாம் தேர்ந்தவன் பேசாத. உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய அறியாமையை, உன்னுடைய மூடத்தனத்தை, நான் ஒரு தேவையுள்ள மனுஷன், ஐயோ நான் எவ்வளவு ஒரு ஒரு எவ்வளவு தேவையுள்ள மனுஷன், ஐயோ நான் அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுக்க தேவை ஒண்ணுமே. ஏன் அவர் சகல காரியங்களும் சகல வல்லமை கொண்ட கடவுளா இருக்கான்னு சொல்லி கத்துக்கிட்டோம். இரண்டாவது காரியம், ஒவ்வொருத்தர் மேலும் அவர் அக்கறை கொடுக்கிறாய் இருக்கிறார். அதனால நம்ம முழுமையா ஒப்பு கொடுப்போம். ஒரு ஒட்டுமொத்த கூட்டத்தின் மேல அவர் அக்கறை கொள்ளுவோம் பார்த்தோமா? இங்க அப்படி நினைச்சு அவர் கமாண்ட் கொடுத்திருந்தானே எல்லாத்தையும் சுகமாக்கி நினைச்சா சுகமாக்கி இருக்கலாம் இல்ல. ஒவ்வொருத்தரும் பல வியாதியஸ்தர்கள் எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தர் மேல அவர் ஜெபம் பண்றாரு, சுகமாக்குறாரு. அப்பமே பாத்துக்கோங்க, அவர் நினைச்சிருந்தா இத்தனை பேர் கூட்டம் அடே அப்பா ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எனக்கு எல்லாம் டயர்ட் ஆகுதுப்பா, அடையப்பா நான் தூங்க போகணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் இல்லைங்களா? இல்ல எனக்கு தேவாதி தேவன் தேவனுடைய குமாரன் வந்திருக்கிறேன், எனக்கு இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, காமிச்சிருக்கலாம், உடனே கமாண்ட் கொடுத்து ஒரு கட்டளை கொடுத்து எல்லாத்துக்கும் சுகமா கேட்கலாம். அப்படி செஞ்சாரா? செய்யவே இல்லை. தனித்தனி பார்த்து தனித்தனியான இன்னைக்கு நீ உன்னுடைய மார்க்கல ஆண்டர் ஒவ்வொருத்தனையும் இண்டிவிஜுவலா அவருடைய அன்பும் அவருடைய அக்கறையும் கரிசனையும் உண்டு நினைச்சு மறந்துடாது. நீ சோர்ந்து போன அவசியமே தனித்தனியா தனித்தனி தனிப்பட்டவர் இல்லை, உன்னுடைய ஒன்னதான் 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 கவனிக்கிறார், ஒன்னதான் பராமரிக்கிறார், ஒன்னதான் அக்கறை சொல்றார், உன் மேலதான் அனுபவிக்கிறார். ஏ அவர் சகல காரியங்களும் ஒவ்வொரு சூழ்நிலையும் அவர் எவ்வளவு பெரிய கடவுளா இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அப்பா அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்? அப்பேற்பட்ட கடவுளுக்கு நம்ம முழுமையா அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், நம்ம பலவீனம் சொல்லி ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது, என் மேல அவர் அக்கறை கொள்வாரா சொல்லி அறிந்து கொள்வோம். என் மேல என் தனிப்பட்ட விதத்துல அவர் அக்கறை கொள்வாரா சொல்லி அறிந்து கொள்வோம். அதுக்கு நம்ம முழுமையா ஒப்பு கொடுப்போம். அடுத்ததாக கடைசி அதுல நம்ம கத்துக்கொள்ள முடியாத காரியம், நம்ம அதனால நம்ம என்ன செஞ்சோம், அவருக்கே பணியாற்றுவோம், அவருக்கே பணியாற்றுவோம். அங்க என்ன சம்பவம் நடக்குது பாருங்க, மாமி பேதுருடைய மாமி சீமோனுடைய மாமி என்ன செய்தால் அந்த இடத்துல பாக்குறோம், அவளை விட்டு நீங்கிட்டு அந்த ஜுரம் 39 வசனம், உடனே அவள் எழுந்திருந்து. அங்க என்ன சம்பவம் நடக்குது பாத்தீங்களா, 39 வசனம், உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள், அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அடையப்பா இந்த இடத்துல என்ன அருமையான வசனம் அடையப்பா, இன்னைக்கு நீனும் நானும் அவருடைய வல்லமையை அறிந்திருப்போம் என்றால், இன்னைக்கு நீனும் அவருடைய வல்லமை நீனும் நானும் அவருடைய வல்லமையை அறிந்திருக்கிறோம் என்றால், அவருடைய கிருபையை ருசி பார்த்திருக்கிறோம் என்றால், நாம் உடனே அவருக்கு நாம் பணியாற்றுகளாய் ஒவ்வொரு வேளையிலும் அவருக்கு பணியாற்றுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். அதான் இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக நேரங்களில் என்ன பெரிய ஆபத்து தெரியுமா, இயேசுவை பயன்படுத்திக்குவாங்க, சுயத்துக்காக பயன்படுத்திக்குவாங்க, லாபத்துக்காக பயன்படுத்திக்குவாங்க, பயன்படுத்திட்டு பிறகு தான் ஜோலி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதல்ல விசுவாச வாழ்க்கை. இயேசு உனக்காக எவ்வளவாய் இந்த உலகத்துக்கு வந்தார், எவ்வளவாய் தனியே தாழ்த்தினார், எவ்வளவாய் உன்னுடைய பாவத்துக்காக என்னுடைய பாவத்துக்காக அவள் முழுமையாய் தனியே சிலுவை மரண பரியந்தம் தனியே தாழ்த்தினார். எவ்வளவோ பெரிய அன்பு, எவ்வளவோ பெரிய விளக்கரையத்தை கொடுத்து உன்னை மீட்டு எடுத்திருக்கார். ஓ நீனு நானு அவருக்காக என்ன செஞ்சோம் சிந்திச்சுப்பாய், எவ்வளவோ பெரிய ரட்சிப்பை என் மேல செலுத்திருக்கும் பொழுது அது நான் ஒண்ணும் இல்லை, ஆகவே அவர் இவ்வளவு தூரம் எனக்காக செஞ்சிருக்கும் பொழுது அவை நான் எவ்வளவு அதிகமாக பணியுடைய செய்யணும், அவருக்காக நான் எவ்வளவு அதிகமாக பணி செய்யணும், எவ்வளவு அதிகமாக உழைக்கணும், எவ்வளவு அதிகமாக ஐயோ சத்தியத்துக்குள்ளாக எழும்பணும், எவ்வளவு அதிகமாக நான் அவருடைய ஊழியத்தை செய்யணும், எவ்வளவு அதிகமாக அவருடைய பணியை செய்யணும், உற்சாகமாக நான் செய்யணும், அவருக்காக நான் தொண்டாற்றணுமே, அவருக்கான பணியாற்றணுமே செய்ய அந்த ஒப்பு கொடுத்த மனதோடு நம்ம செயல்பட வேண்டும். எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, பை பை காட்டிட்டு போறதுல அர்த்தமே இல்லை. அவன் விசுவாசியே கிடையாது. உனக்காக ஆண்டர் எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கும் பொழுது, எத்தனையோ நன்மைகளை நீ அனுபவிச்சிருக்கும் பொழுது, எத்தனையோ ஆண்டர் உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கும் பொழுது அதை நீ பெற்ற நீ எவ்வளவு அதிகமாக உனக்கு ஆண்டவருக்காக நீ எவ்வளவு அதிகமாக பணியாற்றணும். அதைதான் கடைசியாக நம்ம கத்துக்கொள்ற காரியம். மாமி ஜுரமா இருந்தா, கடும் ஜுரமா இருந்தா, சுகம் பெற்ற உடனே பயபை காட்டிட்டு போயிட்டாளா? இல்ல, உடனே பணியுடைய செய்தாள். அப்படியேப்பா அந்த இடத்துல ஆண்டோடு பிள்ளையாய் சாட்சியாய் ஜீவனம் பண்ணினால் அவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளோ வல்லமில்ல கர்த்தர். நம்ம பார்த்தோம் சகல காரியங்களும் ஒவ்வொரு சூழ்நிலும் அவர் வல்லமிழவராய் இருக்கிறார். மறந்துடாத, அவரே பாரு, போதகனை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, விசுவாசியை பார்க்க அவரே பாரு, அவர் எவ்வளோ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியேப்பட்ட வல்லமுள்ள தேவனுக்கு நம்ம அர்ப்பணிப்போம், நம்மை தாழ்த்துவோம், அவருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அதுக்காக முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் ஒன்னதான் தனிப்பட்ட விதத்தில் அவர் அக்கறை கொண்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். அந்த அன்பையும் அந்த கரிசனையும் அந்த நன்மையும் பெற்ற நாம எவ்வளவாய் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், எவ்வளவாய் பணியாற்ற வேண்டும். ஆகவே அவருக்கு முழுமையாய் நாம பணியாற்றுவோம். ஆண்டு தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபத்தோடு இந்த செய்தியை நாம் முடிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீதியுள்ள பிதாவே, ராஜாதி ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த அருமையான வார்த்தையை கிருபியாய் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ தேவாதி தேவன் ஒருவரே இந்த நாளிலே வல்லமை கொண்டவராயிருக்கிறான் சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒவ்வொரு காரியத்திலும் நீர் வல்லமை கொண்டவர் கடவுளாயிருக்கிறேன்னு சொல்லி அறிந்து கொண்டோம் சுவாமி. இதனாலே பார்த்தோம், சற்று ஒரு மூணு பகுதி தான் பார்த்தோம், ஆனால் இந்த வேதம் முழுக்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வேலையிலும் நீ வல்லமை கொண்டவராயிருக்கிறீர் சுவாமி. அதுக்கு மாற்று கருத்தே இல்லை சுவாமி. ஆண்டவரே, நீ எவ்வளோ வல்லமில்ல கடவுளா இருக்கிறபடினாலே நாங்கள் அதுக்கு முழுமையான ஒப்பு கொடுக்கிறவர்களாக, நாங்கள் ஒன்றுமில்லை, நாங்கள் அறிவினர்கள் மூடர்கள் என்று சொல்லி நாங்களை தாழ்த்தியவர்களாக, அதுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக எங்களை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதத்தில் நீ விசாரிக்கிறவராய் அக்கறை கொள்வராய் இருக்கிற அப்படின்னாலே அதுக்கு நாங்கள் முழுமையா ஒப்புக் கொடுக்கிறவர்களாக உமக்கு நாங்கள் முழுமையா ஒப்புக் கொடுக்கிறவர்களாக அன்றே அவிதமான நன்மைகளும் அப்படியான நன்மைகளும் ஆசீர்வாதத்தையும் பெற்றவர்கள் நாங்கள் உமக்கு நாங்கள் பணியாற்றுகளாக உழைக்கிறவர்களாக உதவி செய்யும் சுவாமி. அன்றே தொடர்ந்து எங்களோட பேசும் வழி நடத்தி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.